We praise the Lord that we have another opportunity to come together to hear the word of God.
தேவனுடைய வார்த்தையை நாம் மீண்டும்மாய் இப்படியாக கூடி கேட்பதற்கு தேவன் நமக்கு மீண்டும்மாய் ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Because I'm traveling now to so many new places, I was not very sure that I would be able to come for this conference.
நான் இப்பொழுது பல புதிய இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது பிரயாணப்பட்டு பல இடங்களுக்கு செல்கிறபடினாலே இந்த கூட்டத்திற்கு நான் உண்மையாலுமே வர முடியுமா என்று நான்
சந்தேகப்பட்டேன். ஆனால்
இந்த ஆண்டு பெங்களூரில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் கூட்டத்தை நாம் ரத்து
செய்துவிட்டோம். ஆகவே
தான் இங்கே வருவது எனக்கு சாத்தியமாயிற்று.
But I know that God loves you all very much.
ஆனால் தேவன் உங்கள் எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார்.
And he is eager that you come together like this, and that is why he has arranged a conference.
நீங்கள் எல்லாரும் இப்படி ஒன்றாக கூடி வர வேண்டும் என்று அவர் வஞ்சா இருக்கிறபடினாலே தான் இப்படி கூட முடியான ஒரு சலாக்கியத்தை தேவன் நமக்கு உங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்.
There are many countries in the world where Christians cannot come together.
கிறிஸ்தவர்கள் இப்படி ஒன்றாக கூடி வரக்கூடாத நிலைமையிலே பல நாடுகள் இருக்கிறது.
And even in India, in some places when Christians come together they are attacked by non-Christians.
இந்திய தேசத்திலேயும் கூட இப்படி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டத்திற்கு வந்தால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவர்களை தாக்குகிறார்கள்.
And even where a lot of people come together they don't hear the word of God, they hear the word of a man.
அப்படியே இந்த தடைகள் எல்லாம் மீறி அவர்கள் கூடினாலும் கூட அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை, ஒரு மனிதனுடைய வார்த்தை தான் அவர்கள் கேட்க முடிகிறது.
So just because we've been meeting like this for maybe 20 years or more, we shouldn't assume that we deserve it. Everything is God's goodness.
நாம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இப்படி கூடி வருகிறபடினாலே தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி எண்ணினார் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. அது தேவனுடைய கிருபை.
And God has given us much, so God will expect much from us.
அதிகமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே அதிகமாக அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்.
So during these days I thought we could think of one sentence in the Old Testament.
இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வாக்கியத்தை நாம் தீர்மானிக்கலாம் என்று எண்ணுகிறேன்.
In 1 Samuel chapter 2.
1 சாமுவேல் 2 அதிகாரம்.
We read of a leader in Israel who backslid.
பின்வாங்கி போன ஒரு இஸ்ரேலின் தலைவரை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம்.
And that can happen to any leader.
எந்த ஒரு தலைவனுக்கும் இப்படி நடக்க முடியும்.
We read in Revelation chapter 2 and 3 that 5 of the 7 leaders in the churches were thoroughly backslidden.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளிலே 5 சபைகளுடைய தலைவர்கள் முற்றிலுமாய் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
And the church becomes like the leader. If it's a good leader, it's a good church. If it's a backslidden leader, it becomes a backslidden church.
ஒரு சபையினுடைய தலைவனை போலவே மாறுகிறது. நல்ல தலைவனாக இருந்தால் சபையும் நல்ல சபையாக இருக்கிறது. ஆனால் பின்வாங்கி போன ஒரு தலைவர் இருந்தால் சபையும் பின்வாங்கி போன சபையாக மாறிவிடுகிறது.
In many of your churches, you have got really good leaders.
இங்குள்ள அநேக சபைகளிலே உங்களுக்கு நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள்.
And you must not assume that and take that for granted because all leaders in Christianity are not like that.
அதை நீங்கள் ஏதோ தற்செயலாக எடுத்துக்கொள்ள கூடாது. அது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் உலகத்தில் பல சபைகளில் அப்படி இல்லை.
Today most leaders in Christianity are only interested in your money.
கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அநேக தலைவர்களுக்கு விருப்பமெல்லாம் பணம் இருந்தால் போதும்.
They are not interested in leading you to a godly life.
உங்களை தேவபக்தி உள்ள வாழ்க்கையில நடத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
That is like a doctor who is only interested in collecting his fees but not in healing you.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? ஒரு மருத்துவர் உங்களுடைய கட்டணத்தை வசூலிப்பதிலேயே பிரியமாய் குறியாய் இருக்கிறார், ஆனால் உங்களுடைய சுகத்திலே அவருக்கு விருப்பம் இல்லை.
Today there are so many young people studying in useless medical colleges and becoming doctors.
இன்றைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத மருத்துவ கல்லூரிகளிலே அநேக வாலிபர்கள் படித்து பிரயோஜனமில்லாத மருத்துவர்களாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம்.
They are not really doctors. They just got a degree and to make money.
அவர்கள் எல்லாரும் உண்மையான மருத்துவர்கள் அல்ல, ஏதோ பட்டம் பெற்று விட்டார்கள், ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
And they don't care whether a patient is healed or dies.
ஒரு நோயாளி வியாதியாய் சுகமாகனா ஆகிவிட்டதா இல்லையா, அல்லது மரிக்கிறானா மரித்து விட்டானா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை.
They just want to make a lot of money.
எப்படியாவது அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Now worldly unconverted people being like that is not surprising.
இந்த உலகத்திலே மனம் திரும்பாத மக்கள் அப்படி இருப்பது என்பது அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல.
Because their god is money.
ஏனென்றால் அவருடைய தேவன் பணம்.
But when a Christian leader or elder behaves like that, that's sad. ஆனால்
கிறிஸ்தவ தலைவரோ மூப்பரோ அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அது துக்கமான விஷயமாய் மாறுகிறது.
But most Christian pastors are like that today.
ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற அநேக கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள் அப்படி தான்
இருக்கிறார்கள். They are real disgrace to the name of Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவர்கள் அவதூறு விளைவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
If you have an elder who is not interested in your money, you have to be really thankful to God.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மூப்பர் உண்மையாலுமே பணத்திலே அவருக்கு விருப்பமில்லை என்று சொன்னால், உங்களுடைய பணத்திலே விருப்பமில்லை என்று சொன்னால், உண்மையாலுமே நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And that those are the type of churches we have built in Tamil Nadu in the last 30 years.
கடந்த 30 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட சபைகளை தான் நாம் தமிழ்நாட்டிலே கட்ட முயற்சித்திருக்கிறோம்.
Do you know that there is only one group of churches in India where the preachers are not paid at all?
இந்திய தேசத்திலே ஒரே ஒரு குழுவினர் மட்டும் இருக்கிறார்கள், அங்கே உள்ள பிரசங்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை.
That is our churches, CFC.
அவைகள் நம்முடைய CFC சபைகள்.
There's no other group of churches in India where no preacher is paid for their work.
தங்களுடைய ஊழியத்திற்கென்று சம்பளம் வாங்காத எந்த ஒரு குழுவும் இந்த தேசத்தில் இல்லை.
Why have we done that?
ஏன் நாம் இதை செய்திருக்கிறோம்?
To be different from the others.
மற்றவர்களிடத்திலிருந்து நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அப்படி செய்திருக்கிறோம்.
The love of money brings darkness.
பண ஆசை இருளை கொண்டு வருகிறது.
And we have sought to be a light.
நாம் அதிலே ஒளியாய் இருக்க முடியாய் நாம் முயற்சி செய்கிறோம்.
It's very good for it's very easy for people to be very zealous and start well in their young days.
வாலிப நாட்களிலே வைராக்கியமாக நன்றாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது எளிதுதான்.
But to remain like that after 30 years, that is a real testimony.
ஆனால் 30 ஆண்டுகள் கழித்தும் அதே நிலையில் இருப்பது என்பது உண்மையான ஒரு சாட்சி.
I have heard young people preach with such anointing.
மிகுந்த அபிஷேகத்தோடு கூட வாலிபர்கள் பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன்.
But you listen to them 10 years later, the anointing has gone.
ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த அபிஷேகம் போய்விட்டது.
You listen to them 30 years later, they are just like any worldly person.
30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது மற்ற உலக பிரகாரமான ஒரு நபரை போலவே காணப்படுகிறார்கள்.
Because what happens is, the more God uses us, the danger of becoming proud.
எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக பெருமை அடைமடியாய் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம்.
And they don't judge themselves.
அவர்கள் தங்களை தாங்களே நியாயந்தீர்ப்பதில்லை.
They like to rule over people.
மக்களை ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள்.
They don't walk in humility.
தாழ்மையிலே அவர்கள் ஊழியம் செய்வதில்லை.
They're not willing to receive correction from others.
மற்றவர்களிடத்திலிருந்து திருத்துதலை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
If anybody corrects them, they say, no, 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 I'm all right.
யாராவது அவர்களை திருத்த முயற்சித்தால், இல்லை இல்லை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று
சொல்கிறார்கள். And so they remain in their ignorance and blindness.
ஆகவே அவர்கள் தங்கள் குருட்டாட்டத்திலும் தங்கள் அறியாமையிலுமே இருந்து விடுகிறார்கள்.
Most of the Christian preachers and leaders today don't have a spiritual father to correct them.
இன்றைக்கு காணப்படுகிற அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கிறிஸ்தவ போதகர்களும் அவர்களை திருத்துவதற்கென்று நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவர்கள் இல்லை.
They've got some president of their church.
தங்களுடைய சபைகளுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்கிறார்.
He is not a father.
ஆனால் அவர் ஒரு தகப்பனை போல இல்லை.
He is like an elected chief minister.
அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் மந்திரியைப் போல அவர் இருக்கிறார்.
Yeah, that they are elected by popularity.
அவர்கள் பிரபலமானது பிரபலம் என்றுதானே அந்த இயக்கத்தினுடைய அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
So I am saying all this so that all of you learn to be thankful if you got good elders in your church.
உங்கள் சபையிலே உங்களுக்கு நல்ல மூப்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக நான் இதை சொல்கிறேன்.
Who care for you and pray for you.
உங்களுக்காக கரிசனை கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள்.
And who are not interested in getting something from you but in helping you.
உங்களுக்கு உதவி செய்வதிலேயே அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் அல்லாமல் உங்களிடத்தில் எதையாவது ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை.
Because such people are very rare in the world today.
இந்த உலகத்திலே இப்பொழுது அப்படிப்பட்ட மக்களை பார்ப்பதே அரிதாயிருக்கிறது.
not only today, even in the nation of Israel, to find such a king was very rare.
இன்றைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டிலே இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை பார்ப்பது மிகவும் அரிதாக இருந்தது.
To find such a prophet was rare. Mostly were false prophets.
அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மெய்யான தீர்க்கதரிசியை பார்ப்பதே அபூர்வமாக இருந்தது.
If you read the Old Testament, you see so many of these leaders of Israel were corrupt, just like Christian leaders.
நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் இன்றைய கிறிஸ்தவ தலைவர்களைப் போலவே பலர் அவர்கள் தீமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள்.
And when they were corrupt, their children were also wayward.
அவர்கள் தவறான நிலையில் போகும்பொழுது அவருடைய பிள்ளைகளும் வழிதவறி போகிறார்கள்.
You know, a person's children are a good test of the man.
ஒரு மனிதனுடைய நிரூபணம் எதிலே காணப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்.
If a man is a godly man, he will live in a godly way at home. His children will grow up to be godly.
ஒரு மனிதன் தேவபக்தியுள்ளவனாய் இருந்தால், குடும்பத்திலே தேவபக்தியுள்ளவனாய் வாழ்ந்தால், அவனுடைய பிள்ளைகளும் தேவபக்தியுள்ளவர்களாய் வளருவார்கள்.
If the children are not growing up to be godly, that means the man was not living in the same way at home.
பிள்ளைகள் தேவபக்தியுள்ளவர்களாய் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனும் வீட்டிலே அப்படி வாழவில்லை, குடும்பத்திலே வாழவில்லை.
So here we read of one person like that. His name was Eli.
இங்கே நாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பெயர் ஏலி.
1 Samuel chapter 2.
1 சாமுவேல் 2 அதிகாரம்
verse 22.
22 வசனம்.
First of all, verse 12.
முதலாவதாக 12 வசனத்தை பார்ப்போம்.
The sons of Eli were worthless men. They did not know the Lord.
ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 22 வசனம். 12 வசனம். 12 வசனம்.
And when people brought their offerings to the Lord,
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அன்றைக்கு அவர்கள் தேவனுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரும் பொழுது, பலியை கொண்டு வரும் பொழுது,
they would put their own fork into the verse 14 into the pan and take out something for themselves.
அந்த கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் அவன் எடுத்துக்கொள்வான்.
Somebody is bringing an offering to the Lord and these sons of Eli will come and say, we want some of that for us.
யாராவது தேவனுடைய ஆலயத்திலே காணிக்கை கொண்டு வந்தால் ஏலியினுடைய பிள்ளைகள் அதை எங்களுக்கு வேண்டும் என்று பறித்துக் கொள்வார்கள்.
That's like taking money from the offering box.
காணிக்கை பெட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை தங்களுக்கு எடுத்துக்கொள்வது போல.
That's how they were.
இப்படி தான் அவர்கள் இருந்தார்கள்.
And then we read also in verse 22 that they were committing sexual sin with the women who were working there.
அதோடு கூட நாம் 22 வசனத்திலே 1 சாமுவேல் 2:22 வாசிக்கிறது போல அங்கே வந்த ஸ்திரீகளோடு கூட அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள்.
And what did the father do?
தகப்பன் என்ன செய்தார்?
You know what he should have done?
அவர் என்ன செய்திருக்க வேண்டும்?
He should have kicked them out of the house and say, get out of here.
அங்கே வீட்டை விட்டு விரட்டி இங்க இருக்க வேண்டாம், ஓடி போய் விரட்டி இருக்க வேண்டும்.
But he didn't do that.
அவர் ஏறி அதை செய்யவில்லை.
He just softly said, oh, why are you doing such things, what I hear?
என் குமாரரே, ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? நான் கேட்கிற இந்த செய்தி எல்லாம் நல்லதல்ல என்று மிகவும்.
Verse 24, the report I hear is not good.
நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல என்று மிகவும் சாந்தமாய் சொல்கிறார்.
Eli was a useless father.
ஏலி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தகப்பன்.
He was honoring his children more than he honored God.
தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதை தேவனை கனப்படுத்துவதை காட்டும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக கனப்படுத்தினார்.
So God punished him.
ஆகவே தேவன் அவனை தண்டித்தார்.
God sent a servant of God to him in verse 27.
27 ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்புகிறார்.
And he told him, verse 28, didn't I choose you to be my priest?
நீ என்னுடைய ஆசாரணை இருக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளவில்லையா? 28 வசனம்.
Then why do you, verse 29, why do you honor your children in the middle of verse 29 more than me?
29 வசனம் கடைசியில் வாசிக்கிறோம். அப்படியானால் நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை ஏன் அதிகமாய் மதிக்கிறாய்?
It's a great sin.
இது ஒரு பெரிய பாவம்.
To honor your children more than you honor God.
தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக உன்னுடைய பிள்ளையை கனப்படுத்துவது ஒரு பாவம்.
Or to honor your job or your house more than God.
தேவனை காட்டிலும் அதிகமாக உன்னுடைய வேலையையோ அல்லது உன்னுடைய வீட்டையோ அதிகமாக நீ மதிப்பாயானால் அது ஒரு பாவம்.
Or anyone.
அல்லது யாரையா இருந்தாலும் சரி.
It's good to honor our parents but not more than God.
நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துவது நல்லதுதான், ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்த கூடாது.
It's good to honor any servant of God who serves us but not more than God.
நமக்கு ஊழியம் செய்கிற எந்த ஒரு ஊழியரையும் கனப்படுத்துவது நல்லதுதான், ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்த கூடாது.
We must always honor God more than anything else.
எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக தேவனையே நாம் கனம் பண்ண வேண்டும்.
And we must be willing to offend every family member and everybody in the world. But if we have to honor God,
நீங்கள் அப்படி மற்ற உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் மனம் புண்படைய செய்ய வேண்டும், அல்லது உலகத்தில் உள்ள பலரை அவர்கள் இடம் இருந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனை மாத்திரம் கனப்படுத்தினால் அப்படித்தான் செய்ய வேண்டும்.
And so the Lord punished Eli.
ஆகவே தேவன் ஏலியை தண்டித்தார்.
And say you're going to die.
நீ மரிக்க போகிறாய்.
And none of your children are going to be any more priests in my house.
இனிமேலுடைய பிள்ளைகளிலே ஒருவர் கூட என்னுடைய வீட்டிலே அவர்கள் ஆசாரியனாக இருப்பதில்லை.
It's a very blessed thing to be a righteous man, because the sons of the righteous are blessed by God.
நீதிமானுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஒரு நீதிமானாய் இருப்பது என்பது மிகவும் பெரிய சாக்கியம்.
You don't have to have much money for your children to do well in life.
உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பின்னாலே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக பணம் நீங்கள் சேர்த்து வைக்காட்டாவிட்டாலும் பரவாயில்லை.
You only have to honor God.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை மாத்திரம் கனப்படுத்துங்கள்.
And I'm not saying that thereby your children will become rich, but your children will be disciples of Jesus.
அவங்க இப்படி செய்வதனால உங்க பிள்ளைகள் பணக்காரர்கள் லாபாரர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்க பிள்ளைகள் தேவனுக்கு சீஷராய் மாறுவார்கள்.
When your children are born from earliest of their life, you must pray that they will grow up to be disciples of Jesus.
உங்க பிள்ளைகள் உங்க வீட்டிலே பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரம் அவர்களை சீஷரா இயேசுவுக்கு சீஷராய் அவர்கள் மாற வேண்டுமோ ஆண்டவரே மாற வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
So the Lord told Eli.
அவர் ஏலியை பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
In verse
30 30th வசனம்.
And this is the sentence I want you to remember.
நீங்கள் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய வாசகம் இதுதான்.
Those who honor me I will honor, but those who despise me will be lightly esteemed.
1 சாமுவேல் 2:30 லே பின்பதிலே வாசிக்கிறோம், நான் என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
So remember that sentence all your life.
ஆகவே உங்கள் வாழ்க்கை முழுதுமாக இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God says.
தேவன் சொல்கிறார்.
Those who honor me I will honor.
என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன்.
That's a good verse to remember all our life.
நம்முடைய வாழ்க்கை முழுதுமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வசனம் இது.
It's a good verse to underline in your Bible so that you remember it.
நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்கள் வேத வசனத்திலே வேத புத்தகத்திலே அடிக்கோடிட்டுக் கொள்வது நல்லது.
Those who honor me I will honor.
என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன்.
That's a promise.
இது ஒரு வாக்குத்தத்தம்.
If you do your part God will do his part.
உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் தம்முடைய பங்கை அவர் செய்வார்.
If God honors you that is greater than the greatest honor you can get in the world.
இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கனத்தை காட்டிலும் அதிகமான கனம் தான் தேவன் உங்களை கனமண்ணுவது.
There are so many big honors that people look for in the world.
இந்த உலகத்திலே பல கனங்களுக்கும் மதிப்புகளுக்கும் ஜனங்கள் தேடுகிறார்கள்.
In India we have a thing called Bharat Ratna some people get.
இந்திய தேசத்திலே பாரத ரத்னா என்ற ஒரு விருது இருக்கிறது. அநேகர் அதை விரும்புகிறார்கள்.
A lot of people get it who don't deserve it.
அதற்கு தகுதியா இல்லாத அநேகர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள்.
Very often it's like a political gift that they give to people.
அடிக்கடி நடக்கிறது என்னவென்றால் அரசியல் ரீதியாக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்றுதான் பாரத ரத்னாவை பார்க்கிறோம்.
But here is something greater than everything else.
ஆனால் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் பெரிதான ஒன்று இங்கே காணப்படுகிறது.
God himself honors you because he sees that in your life you have honored him.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை கனப்படுத்தியிருக்கீர்கள் என்பதை அவர் கண்டபடினாலே அவர் உங்களை கனப்படுத்துகிறார்.
When you come to the end of your life,
உங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் நீ வரும்பொழுது,
you should be able to look back over your life and say, Lord, I tried to honor you all my life.
நீ உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக நான் உம்மை மாத்திரம் கனப்படுத்தும்படியாய் வாழ்ந்தேன்.
Maybe I made mistakes.
நான் தவறுகளை செய்தேன்.
I slipped and fell sometimes.
சில சமயங்களில் வழுக்கி விழுந்திருக்கிறேன்.
But I tried my best to honor you.
ஆனால் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தும்படியாய் நான் என்னால் முடிந்த அளவு முயற்சித்திருக்கிறேன்.
That is the testimony I look for.
இப்படிப்பட்ட சாட்சியை தான் சொல்ல முடியாது நான் விரும்புகிறேன்.
I don't want to come to the end of my life and say I lived a perfect life because I did not live a perfect life.
வாழ்க்கையின் முடிவிலே நான் ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பூரண வாழ்க்கை வாழவில்லை.
I was converted when I was 19 years old.
நான் 19 வயதாக இருக்கும் பொழுது மனம் திரும்பினேன்.
54 years ago.
54 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
And I made many mistakes as a believer just like everybody else.
மற்றவர்களைப் போலவே நானும் விசுவாசியாக இருந்து பல தவறுகளை செய்திருக்கிறேன்.
So I don't want to stand at the end of my life and say I made no mistakes.
ஆகவே என்னுடைய வாழ்க்கை முடிவில் நின்று நான் தவறே செய்யவில்லை என்று நான் சொல்ல முடியாது, விரும்பவில்லை.
Even Paul and Peter cannot say that.
பவுலும் பேதுரும் கூட அப்படி சொல்ல முடியாது.
Peter denied the Lord.
பேதுரு இயேசுவை மறுதலித்தார்.
And Paul also made a lot of mistakes after he was born again.
பவுலும் மனம் திரும்பிய பிறகு பல தவறுகளை செய்திருக்கிறார்.
He once fought with Barnabas and separated from him.
ஒருமுறை பர்னபாவோடு கூட சண்டை போட்டு அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்.
I'm sure he regretted that later on.
பின் நாட்களிலே அதை குறித்து வருத்தம் அடைந்தார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்.
And you also may have had made many mistakes in your life after going born again.
உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பின பிறகு நீங்களும் பல தவறுகளை செய்திருந்திருக்கலாம்.
But you don't have to be discouraged.
ஆனால் அதை குறித்து அதிரியப்பட தேவையில்லை.
You if you honestly confess it and don't blame the other person, blame yourself.
நீங்கள் நேர்மையாக இருந்து அதை அறிக்கையிட்டு மற்றவர்களை குறை சொல்லாதபடி அந்த படி உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்.
Do you think God forgave Paul for fighting with Barnabas?
பர்னபாவோடு கூட சண்டை போட்ட அந்த பாவத்தை தேவன் மன்னித்து விட்டாரா என்று எண்ணுகிறீர்களா?
Sure.
கண்டிப்பா.
But he would never have been forgiven if he told the Lord, Lord, that fault is with Barnabas, there's no fault with me.
ஆனால் பவுல் தேவனை பார்த்து, ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்ததற்கு நான் காரணம் அல்ல, பர்னபா தான் காரணம் என்று சொல்லியிருந்தால் அவர் மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டார்.
He would never have been forgiven.
மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டார்.
And some of you have not yet been forgiven because you are blaming somebody else.
உங்களிலே இன்னும் ஒரு சிலர் மன்னிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் மற்றவர்கள் மீது குறை சுமத்துகிறீர்கள்.
You know there are some mistakes you made in your life but still not forgiven because you are still blaming somebody else.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில தவறுகளை செய்திருக்கிறீர்கள் ஆனால் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னுமா நீங்கள் மற்றவர்களை அந்த தவறுக்காக குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள்.
It's a very common thing for husbands to blame their wives.
பொதுவாகவே கணவன்மார் தங்களுடைய மனைவியை குற்றம் சுமத்துகிறார்கள்.
And equally common for wives to blame their husbands.
அதே அளவிற்கு மனைவிமார்களும் கணவன்மார் மீது குறை சொல்கிறார்கள்.
It's very difficult to see our own problem.
நம்முடைய சொந்த பிரச்சனையை பார்ப்பது என்பது அது மிகவும் கடினமாக இருக்கிறது.
I am sure that Paul was forgiven.
பவுல் கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன்.
Because afterwards when he looked back and thought over it he said oh yes I should not have been so hard.
என்ன அதற்கு பிறகு அவர் எண்ணி பார்க்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே கடினமானவனா இருந்திருக்க கூடாது என்று சொல்கிறார்.
Barnabas is a godly man.
பர்னபா ஒரு தேவ மனிதன்.
He only first brought me to the believers.
அவன் பர்னபா தான் பவுலை விசுவாசிகளிடத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறான்.
So I should have been a little humbler when I spoke to him.
அப்பொழுது நான் அவரிடத்தில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மையாய் பேசியிருந்திருக்க வேண்டும் என்று பவுல் உணர்ந்திருப்பார்.
So Lord, it's my fault, he would have told the Lord.
அப்படி இது என்னுடைய தவறு தான் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லியிருந்திருப்பார்.
And Paul would have been forgiven.
பவுல் மன்னிக்கப்பட்டிருப்பார்.
And Barnabas who had gone away from Paul.
பவுலை விட்டு பர்னபா தூர விலகி போன பிறகு
he would have also thought
அவரும் எண்ணிருப்பார்.
Paul is a godly man. Why did I fight with him?
பவுல் தேவபக்தியில் மனிதராகிற்றே, ஏன் நான் அவரோடு கூட சண்டை போட்டேன்?
I am absolutely sure that they both apologized to each other.
இருவருமே ஒருவருக்கொரு மன்னிப்பு கேட்டிருந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் முற்றிலுமாய் நிச்சயித்திருக்கிறேன்.
Did Paul lose his crown because of that?
பவுல் இது நிமித்தமாய் தன்னுடைய கிரீடத்தை இழந்தாரா?
No.
இல்லை.
When he comes to the end of his life,
தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது
he says in 2 Timothy 4
2 Timothy 4th adhigarathile solugirar
and verse
7 7th vasanam
I have fought a good fight I have finished my course I have kept the faith
2 Timothy 4:7 le vasikkiram nalla poradathai poradinen ottathai mudithen viswasathai kaathukondai
and in future there is only a crown laid up for me by the Lord
idu mudal neethin kridam enakkaga devanal vaikkapottirukkirathu
a crown of righteousness
adu neethin kridam
the Lord the righteous judge will give it to me
neethiyulla nyayadhipathiyaga kartharan naalile adu enakku thandraluvar
and you say Paul how can the Lord give it to you when you fought with Barnabas
paulae nir barnabavodu kuda sandai potire appadiyanal eppadi aandar unda kidaitha mukku theruvar endu kekkalam
even when you are 60 years old you shouted at the high priest saying you whitewashed wall
60 vayda anaburagam kuda neengal pradhana aasaranai velliyadikkapatta kallirida tittuvire
how can the Lord give you that
devan eppadi unakku nammudaiya kidaitha kodukka mudiyum
paul would bow his head
paul thanai thalai vanangirundirpar
He said, yes brother I made mistakes
am sagodharane naan thavaru seidirken
I made mistakes even when I was 60 years old
60 vayda irukkumbodum kuda naan thavaru seidavan
it was wrong for me to shout at the high priest
pradhana aasaranai paarthu sattam pottathu adu thavaru dhaan
Jesus never shouted at the high priest when Yesu, he was slapped
Yesu adikkapatta arayapatta poludum kuda pradhana aasaranai avar veyyavillai
I should not have fought with Barnabas
naan barnabavodu kuda sandai potrundiruka kudad
if we had separated we could have separated peacefully
apdiye piriya vendiya soonalai vandirundalum samadhanamaga nangal pirindiruka vendum
but we had a big argument
anal angiye nangal vaakkuvaadam paninom
but
anal
I have acknowledged my fault
என்னுடைய குறையை நான் ஒத்துக்கொண்டேன்
I did not blame Barnabas
நான் பர்னபாவை குறை சொல்லவில்லை
I told the Lord it's my fault
ஆண்டவரே இது என்னுடைய தவறு என்று ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன்
and when I shouted at the high priest I said Lord it's my fault
பிரதான ஆசாரணி சத்தம் போட்ட வையும் பொழுது ஆண்டவரே இது என்னுடைய தவறு என்று சொல்லியிருக்கிறேன்
therefore
ஆகவே
I kept the faith
நான் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன்
the Lord has cleansed me with his blood
தேவன் தம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார்
and justified me
என்னை நீதிகரித்து இருக்கிறார்
so that he looks at me as if I never did those things
அந்த காரியங்களை நான் பார்க்காதது போலவே அவர் என்னை காண்கிறார்
the Lord looks at me as if I never fought with Barnabas.
Naan enai aandavar paarkkum bodhu naan avigalai seiyadapadi Barnabas kuda sandai podadapadi ennai paarkkirar.
The Lord looks at me as if I never shouted at the high priest.
Devanai paarkkum bodhu naan andha pradhana aasaranai sattam pottadhagave avar paarpadillai.
I have faith.
எனக்கு விசுவாசம் இருக்கிறது.
In the blood of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கிறது.
Which is much greater and more powerful than any sin I've ever committed.
நான் செய்த எந்த பெரிய பாவத்தை காட்டிலும் அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமை பெரியது.
Some of you may have fallen into adultery in your past life.
உடைய ஒரு சிலர் கடந்த கால வாழ்க்கையிலே விபச்சாரத்தில் விழுந்திருக்கலாம்.
And you know the memory of that can come back to you again and again.
அதனுடைய நினைவு மீண்டும் மீண்டும் உங்களை வந்து தாக்கிக் கொண்டிருக்கலாம்.
Say, Lord, how can I be faithful? I have failed you.
ஆண்டவரே நான் தவறி விட்டேன். நான் எப்படி உண்மையா இருக்க முடியும்?
Maybe you've done that even as a believer after being born again.
தச்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசியா இருந்த பிறகும் கூட விபச்சாரத்தில் விழுந்திருக்கலாம்.
That is a much greater crime if you do it as a believer.
விசுவாசியா இருந்து விபச்சாரம் பண்ணினா அது மிகப்பெரிய பாவம்.
But the blood of Jesus is more powerful.
ஆனால் அதே காட்டிலும் இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது.
It can cleanse you in such a way that there's no record of it in heaven.
எந்த அளவுக்கு இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்க முடியும் என்று தெரியுமா? அதை பற்றிய தான் எந்த ஒரு பதிவுமே பரலோகத்தில் இருக்காது.
That's a wonderful thing about the blood of Jesus Christ.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய அற்புதமான காரியம்.
Of course the devil will keep accusing us that we have done something wrong.
நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்லி பிசாசு எப்பொழுதே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான்.
How are you going to overcome the devil?
நீ எப்படி பிசாசை மேற்கொள்ள போகிறாய்?
When he reminds you.
அவன் உங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது,
you remember what you did 20 years ago.
20 ஆண்டுக்கு முன்பாக நீ என்ன செய்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா?
5 years ago as a believer.
5 வருஷத்துக்கு முன்பாக விசுவாசியான பிறகு என்ன செய்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா?
You did last year you claimed to be a great believer but look what you did last year.
பெரிய விசுவாசியா சொல்லிட்டே போன வருஷம் என்ன செய்தே பாத்தியா?
What are you going to reply to the devil?
இப்ப பிசாசு நடத்திலே நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்?
Don't say but no I'm not going to do it again.
இல்ல நான் திரும்பி செய்யவே மாட்டேன்னு நீங்க சொல்லவேலாம்.
That you have to tell God.
அதை தேவனிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும்.
But what do you tell the devil?
ஆனால் பிசாசுடத்திலே என்ன சொல்ல வேண்டும்?
See Revelation 12
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்
verse 10
10வது வசனம்.
Here the devil is called the accuser of the brothers.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 10லே கடைசிலே வாசிக்கிறோம், சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்ற அவனுடைய பெயர்.
He does not accuse unbelievers.
அவன் அவிசுவாசிகளை குற்றம் சுமத்துவதில்லை.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
The devil doesn't accuse unbelievers, they are his children.
ஏற்கனவே அவர்களெல்லாரும் அவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே அவிசுவாசிகளை அவன் குற்றம் சாட்டுவதில்லை.
He is not called the accuser of the world.
அவன் உலகத்தை குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுவதில்லை.
In verse 9 he is called the deceiver of the whole world.
9வது வசனத்திலே உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற பிசாசு.
He deceives the whole world, believers and unbelievers.
அவன் முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறான், விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும்.
But when it comes to accusing he accuses only the believers.
ஆனால் குற்றம் சுமத்துவது என்று வரும்பொழுது விசுவாசிகளை மட்டுமே குற்றம் சுமத்துகிறான்.
Because they are the ones who are not his children.
ஏனென்றால் அவர்கள் தான் பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல.
And why does he accuse them?
ஏன் அவர்களை குற்றம் சாட்டுகிறான்?
Because he knows that if he accuses us we will feel heavy and discouraged.
ஏனென்று சொன்னால் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது நாம் பாரம் அடைந்து அதிரியப்பட்டு விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம் என்று உங்களுக்கு தெரியும்.
Then he can push us down into more sin.
அப்பொழுது அவனை இன்னும் அதிகமான பாவத்திலே தள்ளலாம் என்று சொல்கிறான்.
So he is always accusing the believers.
ஆகவே எப்பொழுதே அவன் விசுவாசிகளை குற்றம் சாட்டுகிறான்.
Do you know that devil never takes a holiday?
உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு விடுமுறை நாளே கிடையாது.
We take holiday one day a week.
நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறீர்கள்.
Devil's got no holiday.
பிசாசுக்கு விடுமுறையே கிடையாது.
Not only no holiday.
அவனுக்கு விடுமுறை இல்லை என்று மட்டுமல்ல,
he works 24 hours.
அவன் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டே இருக்கிறான்.
It says that here.
அதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
He accuses us before God day and night.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 பத்திரிகை வாசிங்கள், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான்.
I heard a story of a believer.
ஒரு விசுவாசியுடைய கதை எனக்கு நான் கேள்விப்பட்டேன்.
Never say anything bad about anybody.
யாரை குறித்தும் எந்த ஒரு காரியத்தையும் தீமையாக சொல்லவே மாட்டாராம்.
Have you met any believers like that?
அப்படிப்பட்ட விசுவாசியை பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது?
That's very difficult to find.
அப்படி கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம்.
Who will never say anything bad about anyone?
யாரை குறித்தும் தீமையாய் ஒன்றையும் சொல்லவே மாட்டாராம்.
Even in some bad people he'll see, yeah, but he's got this one good point.
அப்படியே தீமையானவர்கள் வந்தாலும் கூட அவனிடத்திலே சொல்லு சரிதான், இந்த நல்ல குணம் இருக்குதே என்று சொல்வாராம்.
What a good attitude to have to see something good even in bad people.
நல்ல கெட்ட மக்கள் மத்தியிலேயும் கூட நல்ல ஒரு காரியத்தை பார்ப்பது என்பது எப்படி நல்ல ஒரு மனப்பான்மை.
You know we've got so much of the poison of the devil in us that we accuse people so often.
அடிக்கடி நாம் ஏன் மக்களை குற்றம் சாட்டுகிறோம் தெரியுமா? பிசாசுன்றது அந்த விஷம் நம்முடைய சரீரம் நம்மிடத்தில் இறங்கி விட்டது.
We must get rid of it.
நாம் அதை விட்டுவிட வேண்டும்.
So here was this brother who would never say anything bad about anyone.
ஆகவே இந்த சகோதரன் யாரை குறித்தும் தீமையாக சொல்லவே மாட்டார்.
So somebody decided to test him.
யாரோ ஒருவர் இது உண்மைதானே என்று அவரை சோதித்து பார்க்க விரும்பினார்.
He said, "What do you think about the devil?"
பிசாசை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்.
He said, "He's a very hard worker."
அவன் கடின உழைப்பாளி என்று சொன்னாராம்.
He works day and night.
இரவும் பகலும் அவன் வேலை செய்கிறான்.
It's true.
உண்மைதான்.
He works day and night.
அவன் இரவும் பகலும் வேலை செய்கிறான்.
He is more wholehearted than most believers in his
அநேக விசுவாசிகளை காட்டிலும் சாத்தான் முழுகிறதியுடையவனாக இருக்கிறான் அவனுடைய காரியத்திலே.
So when he accuses day and night,
அவன் இரவும் பகலும் குற்றம் சுமத்தும் பொழுது,
how can we overcome him?
எப்படி அவனை மேற்கொள்ள முடியும்?
He says in the next verse,
அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்,
they overcame him by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள்.
And they gave, it says here, they gave the word of their testimony to the devil.
அவர்கள் தங்கள் சாட்சியின் வசனத்தை சாத்தானுக்கு சொன்னார்கள்.
You know that verse 11 is speaking about giving our testimony to the devil.
இந்த 11ஆம் வசனம் சாத்தானிடத்திலே நாம் சாட்சி சொல்வதை குறித்து சொல்கிறது.
Many of you have given your testimony in the church. That's good.
உங்களில் அநேகர் சபையிலே சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். நல்லதுதான்.
It says we are to be witnesses for Christ.
நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
We must also give our testimony to the devil.
அதே சமயத்தில் பிசாசுக்கும் நம்முடைய சாட்சியை கொடுக்க வேண்டும்.
What testimony?
என்ன சாட்சி?
Not I am good.
நான் நல்லவன் என்ற சாட்சி அல்ல.
Or I am bad.
நல்லது கெட்டவன் என்ற சாட்சி அல்ல.
Or I won't do this again.
அல்லது இதை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்றல்ல.
That is all what we tell God.
அவைகளெல்லாம் நாம் தேவனிடத்திலே சொல்கிறோம்.
What do we tell the devil?
பிசாசுடத்தில் என்ன சொல்ல வேண்டும்?
What does it say here?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
The blood of Jesus Christ has cleansed me from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை சுத்திகரித்திருக்கிறது.
I heard of a man of God.
ஒரு தேவ மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Devil was harassing.
பிசாசு அவனை எப்பொழுதுமே தொந்தரவு செய்து கொண்டிருந்தான்.
Don't think that the devil harasses only young believers. He harasses godly men too.
யா இளம் விசுவாசிகளை மட்டும் தான் சாத்தான் தொந்தரவு செய்வான் என்ன வேண்டாம். தேவ பிள்ளைகளையும் தேவ மனிதர்களையுமே அவன் வந்து தொந்தரவு செய்வான்.
The more we grow in the Lord, the more the devil tries to oppose us.
எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்குள்ளாய் வளர்கிறோமோ வளர்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம எதிர்ப்பான்.
That will never stop.
அது ஒரு காலம் நிற்காது.
Even after Jesus overcame sin for 30 years, the devil still came and tempted him.
30 ஆண்டுகளாக பாவத்தை இயேசு மேற்கொண்டு வாழ்ந்திருந்தாலும் இப்பொழுமாய் சாத்தான் இயேசுவை வந்து சோதிக்கிறார்.
That's what we read in Matthew 4.
அதைத்தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Even after he was anointed with the Holy Spirit, the devil came and tempted him for 40 days.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட 40 நாட்கள் பிசாசு இயேசுவை சோதித்தான்.
So, if the devil tempted Jesus, you think he won't tempt you and me?
இயேசுவையே பிசாசு சோதித்தான் என்று சொன்னால் உன்னையும் எங்களையும் சோதிக்க மாட்டானா?
God allows the devil to tempt Jesus and he'll allow him to tempt us.
இயேசுவை சோதிக்க முடியாக தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். நம்மையும் சோதிக்க முடியாக சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார்.
But the Jesus never fell and we don't have to fall either.
இயேசு ஒரு காலம் விழவில்லை. நாமும் விழ தேவையில்லை.
So when the devil accuses us about something in the past,
ஆகவே கடந்த கால காரியங்களை குறித்து சாத்தான் நம்மை குற்றம் சுமத்தும் பொழுது,
no need to discuss with him.
நாம் அவனிடத்திலே போய் வாக்குவாதம் பண்ண தேவையில்லை.
So there was this man of God.
இந்த ஒரு தேவ மனிதர் இருந்தார்.
The devil was harassing him.
பிசாசவனை சதா தொந்தரவு செய்து கொண்டிருந்தான்.
You remember 30 years ago what you did over there?
30 ஆண்டுகள் முன்பாக அங்கே என்ன செய்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
And it was true, some sin, something wrong.
அது உண்மைதான், ஏதோ ஒரு தவறு.
And 25 years ago you remember what you did over there?
25 ஆண்டுகள் முன்பாக என்ன அங்கே செய்தேன் உங்களுக்கு தெரியுமா?
And after being a believer, that foolish thing you did here.
நீ அங்கே ஒரு இடத்துல ஒரு மோசமான புத்தி இல்லாத காரியத்தை செய்தாய்.
And this lie that you said 15 years ago.
15 வருஷத்துக்கு முன்பாக அங்கே நீ செய்த பொய், சொன்ன பொய்.
You got angry with somebody 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்பாக இந்த இடத்துல நீ கோபப்பட்டாய்.
And all these things.
இவெல்லாம் சொல்றான்.
So he was listening.
அவன் கவனித்துக் கொண்டிருந்தான்.
It is all in the mind.
தன்னுடைய இதெல்லாம் மனதிலே போய் கொண்டிருக்கிறது.
And the devil stopped.
பிசாசு சொல்வதை நிறுத்தி விட்டான்.
And he told the devil.
பிசாசை பார்த்து சொன்னார்.
That's not all. I've committed many more sins than that.
நீ சொன்னது முழு பட்டியல் அல்ல. நான் இதை காட்டிலும் அதிகமாக செய்திருக்கிறேன் என்று
சொன்னார். You make the list complete.
முதலாவது அந்த பட்டியலை நீ பூர்த்தி செய்.
And then you can write across it, the blood of Jesus has cleansed me from all sin.
அதற்கு பிறகு அதன் குறுக்கே இயேசு கிறிஸ்து இரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து விட்டது என்று எழுதி விட என்று
சொன்னார். I want to ask all of you here.
இங்கே இருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன்.
Do you have that faith?
இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா?
That what you have confessed to God, he will not ask you again about it.
தேவனிடத்தில் நீங்கள் எதை அறிக்கையிட்டீர்களோ மீண்டும் தேவன் அதை ஒரு காலம் கேட்க போவதே இல்லை.
That's why Christ died on the cross and shed his blood.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்.
Then I want to tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
If God has forgiven somebody,
தேவன் யாரையாவது ஒருவரை மன்னித்திருந்தால்,
you must also forgive.
நீங்களும் மன்னிக்க வேண்டும்.
The way God forgave you,
எப்படி தேவன் உங்களை மன்னித்தார் அதே போல நீங்களும் மன்னிக்க வேண்டும்.
You must forgive others.
நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்.
God will never remind you of your past sins.
உன்னுடைய கடந்த கால பாவங்களை ஒரு காலம் தேவனுடைய நினைவுக்கு கொண்டு வருவதில்லை.
And you must not remind yourself or other people of your past sins.
நீங்களும் உங்களுடைய கடந்த கால பாவத்தை குறித்து உங்களையோ அல்லது மற்றவர்களுடைய கடந்த கால பாவத்தை குறித்து அவர்களையோ நினைப்பூட்ட தேவையே நினைப்பூட்டவே கூடாது.
That is doing the work of the devil for him.
அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பிசாசுக்காக அவன் சார்பில் இருந்து நீங்கள் அவனுடைய வேலையை செய்வீர்கள்.
He has already got millions of demons. You don't have to help him.
ஏற்கனவே அவனுக்கு மில்லியன் கணக்கான அசுத்தாவிகள் இருக்கிறது, நீங்கள் பிசாசுகள் இருக்கிறது, நீங்கள் போய் அவனுக்கு உதவி செய்ய தேவையில்லை.
Don't let the devil accuse you.
பிசாசு உன்னை குற்றம் சாட்ட அனுமதிக்க வேண்டாம்.
It says they overcame him by the blood of the lamb and the word of their testimony.
ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
That is how we can be bold.
எப்படித்தான் நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க முடியும்?
I'm sure Peter remembered till the end of his life that I denied the Lord when I was 33 years old.
நான் 33 வயதா இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தேன் என்பதை பேதுரு மரிக்கும் வரையும் நினைவுகூர்ந்திருந்திருப்பார்.
I think he lived another 30-35 years.
அவர் அந்த காரியத்திற்கு பின்பு இன்னும் 33 ஆண்டுகள் வாழ்ந்திருந்திருப்பார்.
And if you had gone to Peter even when he was 65 years old.
65 வயதான பிறகு கூட நீங்கள் பேதுருவிடத்தில் போய் பார்த்தால்,
Peter, you remember you denied the Lord 3 times?
பேதுருவே, மூன்று முறை தேவனை மறுத்து இயேசுவை மறுத்ததிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
He would say, oh yes, I can't forget it.
ஆம், என்னால மறக்கவே முடியாது என்று சொல்வார்.
But my savior has forgiven me.
ஆனால் என்னுடைய இரட்சகர் என்னை மன்னித்து விட்டார்.
So I don't live in condemnation on that.
ஆகவே இப்பொழுது அதை குறித்த குற்ற உணர்வில் நான் வாழ்வதில்லை.
So we can't forget the foolish things we did.
ஆகவே நாம் செய்த புத்தியனமான காரியங்களை நாம் மறக்க முடியாது தான்.
But we must not be condemned about it.
ஆனால் அதை குறித்து குற்ற உணர்வு அடைய தேவையில்லை.
Condemnation is the work of the devil.
குற்ற உணர்வு ஆக்கினைக்குள்ள தீர்ப்பது என்பது பிசாசுடைய வேலை.
Whenever you hear a preacher preaching in a way to condemn you, you can be sure he's an agent of Satan, not of God.
எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கர் உங்களை குற்றப்படுத்த முடியா, குற்ற உணர்வடைய முடியா பிரசங்கிக்கிறாரோ அப்பொழுது அவர் சாத்தானுடைய ஏஜென்ட், தேவனுடைய பிரசங்கர் அல்ல.
God doesn't condemn us.
தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறது அல்ல.
He convicts us of sin.
நம்முடைய பாவத்தை குறித்து அவர் நம்மை உணர்த்துகிறார்.
But he doesn't make you feel you're useless.
ஆனால் நீ பிரயோஜனமற்ற ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவன் என்று சொல்லி உணர முடியாது உங்களை
செய்வதில்லை. He gives you hope.
அவர் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறார்.
So we must believe what the Bible says in 1 John 1:7.
ஆகவே 1 யோவான் 1:7 வேதம் என்ன சொல்கிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
If we walk in the light.
நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருந்தால்,
the blood of Jesus cleanses us from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
You say, how does this, what has this got to do with honoring God?
இதற்கும் தேவனை கனப்படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் சகோதரனே என்று கேட்கலாம்.
What is the verse we started with?
நாம் எந்த வசனத்தில் ஆரம்பித்தோம்?
Those who honor me, I will honor.
என்னை கனமண்ணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன்.
When the devil accuses you of sin,
பிசாசு உங்களை பாவத்தை குறித்து உங்களை குற்றம் சுமத்தும் பொழுது,
do you know how we honor God?
நாம் எப்படி தேவனை கனப்படுத்துகிறோம் என்று தெரியுமா?
We honor God by telling the devil, the blood of Jesus has cleansed me from all my past sins.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சகல கடந்த கால பாவங்களிலிருந்து நீக்கி சுத்திகரித்து விட்டது என்று சொல்லி பிசாசுக்கு சொல்லும்போது மூலமாக தேவனை கனப்படுத்துகிறோம்.
Then you are confessing what God's word says.
அப்படியானால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதையே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
The way we honor God is by quoting the word of God.
தேவனை நாம் எப்படி கனப்படுத்த முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பிப்பது, அறிக்கை செய்வது.
That means I believe what God has said.
தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதாகும்.
Supposing you are studying in a college somewhere far away.
நீங்கள் தூரத்திலே உள்ள ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And you have to pay your 1000 rupees fees.
1000 ரூபாய் கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் கல்லூரிக்கு.
And your father telephones you and says, son, I have put 1000 rupees into your bank account.
மகனே, உன்னுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாயை நான் போட்டு விட்டேன் என்று சொல்லி தகப்பனார் போன் மூலமாக சொல்கிறார்.
Do you have to go to the bank and check up whether the money is there before signing a check to the college?
நீங்கள் இப்பொழுது கல்லூரிக்கு செக்கை சைன் பண்ணி கொடுக்கிறதுக்கு முன்பதாக வங்கியிலே போய் உண்மையாலுமே அப்பா 1000 ரூபாய் போட்டு விட்டாரா இல்லையா என்று நீங்கள் பரிசோதித்து விட்டு தான் நீங்கள் செக்கை கொடுப்பீர்களா?
Then you don't believe your father.
அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் நம்புவதில்லை.
If you believe your father,
உங்கள் தகப்பனாரை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால்,
I don't have to go to the bank to check up.
நான் வங்கியிலே போய் சோதித்து பார்க்க தேவையில்லை.
He said, he has put it, I believe it.
அப்பா பணத்தை போட்டு விட்டேன் என்று சொன்னால் நான் அதை விசுவாசிக்கிறேன்.
I will straight away write a check to the college.
நான் நேரடியாகவே காசோலையை எழுதி நான் கொடுத்து விடுவேன்.
And my check will not bounce back to me.
என்னுடைய காசோலை பணமில்லை என்று சொல்லி என்னிடம் திரும்ப வராது.
Because I'm sure what my father said is true.
என்னுடைய அப்பா சொன்னது உண்மைதான் நான் நிச்சயித்திருக்கிறேன்.
If you can believe your father, why can't you believe God?
உங்கள் அப்பாவை நீங்கள் இப்படி நம்புகிறீர்கள் என்று சொன்னால் ஏன் தகப்பனை தேவனை நாங்கள் நம்ப முடியாது?
God says in 1 John 1:9.
1 யோவான் 1:9 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
If he's confess our sins, he is faithful to forgive us our sin and to cleanse us from all unrighteousness.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம்.
He is faithful and righteous.
அவர் நீதியும் உண்மையுமுள்ளவராய் இருக்கிறார்.
Remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Why does he put that word there? He is faithful and righteous.
அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார் என்று ஏன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார்?
Because when Jesus died on the cross.
ஏனென்றால் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது
he was paying a debt.
அவர் ஒரு கடனை அங்கே செலுத்துகிறார்.
For your sin and mine.
உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் ஒரு கடனை அவர் திருப்பி செலுத்துகிறார்.
Supposing you owe somebody some money.
நீங்கள் யாரோ ஒருவருக்கு கடன் பட்டிருக்கிறீர்கள் பணம்.
And without your knowledge.
உங்களுக்கு தெரியாமலேயே
friend of yours goes and pays that 10,000 rupees to that man.
உங்களுடைய சிநேகிதன் நீங்கள் பட்ட கடன் 10,000 ரூபாயை போய் அந்த மனிதரிடத்திலே செலுத்தி விடுகிறார்.
Without telling you.
உனக்கு சொல்லுவதில்லை.
Now if that man is righteous, he will not ask you for that money again.
அந்த மனிதன் நீதியுள்ளவனாய் இருந்தால் மீதமாய் உங்களிடத்திலே வந்து ஏய் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பா என்று கேட்க மாட்டான்.
Because he has already been paid.
ஏனால் ஏற்கனவே அந்த தொகை செலுத்தப்பட்டு விட்டது.
If he is a crooked man,
அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருந்தால்,
and he knows that you don't know that your friend has paid that debt,
உன்னுடைய நண்பன் அந்த பணத்தை கொடுத்து கடனை அடைத்து விட்டான் என்று உனக்கு தெரியாது என்று அவனுக்கு தெரிந்தால்,
then he will come and ask you.
உங்கிட்ட வந்து கேட்பான்.
But if he is a righteous man,
ஆனால் அவன் ஒரு நீதியுள்ளவனாய் இருந்தால்,
even though you don't know,
உனக்கு தெரியவில்லையா இது உனக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட
he will not come to you.
அவனுடைய அந்த பணத்தை கேட்க
மாட்டான். That's the meaning of righteous.
இதுதான் நீதி என்பதனுடைய பொருள்.
So when it says God is righteous,
ஆகவே தேவன் நீதியுள்ளவர் என்று சொன்னால்
he cannot ask me to pay a debt a second time.
இரண்டாவது முறை பட்ட கடனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு காலம் கேட்கவே மாட்டார்.
My sin is a debt.
என்னுடைய பாவம் ஒரு கடன்.
But that debt was paid by Jesus Christ.
ஆனால் அந்த கடன் இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே செலுத்தப்பட்டு விட்டது.
God knows that.
தேவன் அதை அறிந்திருக்கிறார்.
But there is only one condition for that forgiveness.
ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை.
I must confess my sin.
என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும்.
If I say but Barnabas is also to blame,
ஆனால் பர்னபாஸும் தான் தவறு செய்தார் என்று சொல்லி நான் சொல்வேன், ஆனால்
somebody else is to blame, என்னுடைய
பாவத்துக்கு இவரும் காரணம் என்று சொல்வேன், ஆனால்
my wife, my husband, my neighbor, my mother-in-law also is at fault, not only me,
என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், என்னுடைய மாமனார், மாமியார் என்று சொன்னால்
then your sin will still be there.
உங்களுடைய பாவம் அங்கேயே தான் இருக்கும்.
Because you are not confessing your sin.
என்றால் நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதில்லை.
You are confessing somebody else's sin.
நீ வேறொருவருடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாய்.
You are confessing Barnabas's sin.
நீ பர்னபாவுடைய பாவத்தை அறிக்கை
செய்கிறாய். You are confessing your mother-in-law's sin.
உன்னுடைய மாமியாருடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாய்.
You are confessing your husband's wife's sin.
உன்னுடைய கணவனுடைய பாவத்தை, உன்னுடைய மனைவியுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறாய்.
I have one advice for all of you.
எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை புத்திமதி உண்டு.
Stop confessing other people's sins.
மற்ற மக்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வதை நிறுத்தி விடுங்கள்.
Is that very difficult?
அது கஷ்டமா?
We all have this habit.
நம் எல்லாருக்கும் இந்த பழக்க வழக்கம் இருக்கிறது.
When we gossip about other people.
மற்றவளை பத்தி நாம் புறங்கூறும் பொழுது.
What are you doing?
என்ன செய்கிறீர்கள்?
You are confessing other people's sins.
நீங்கள் மற்றவளுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறீர்கள்.
What they did was wrong.
அவர் செய்தது தவறுதான்.
But why you have to confess it?
அதை ஏன் நீ அறிக்கை செய்ய வேண்டும்?
Let him do it.
அவன் செய்யட்டும்.
We are so evil.
நாம் எவ்வளவு தீமையானவர்களா இருக்கிறோம், பொல்லாப்பானவர்களா இருக்கிறோம்.
That's why God cannot honor us.
ஆகவே தான் நம்மை கனம் பண்ண முடியவில்லை.
You know God could have honored us so much in these past years.
கடந்த வருஷங்களிலே எவ்வளவோ தேவன் நம்மை கனம் பண்ணியிருக்க வேண்டும்.
He could have made you such a godly man, such a godly woman.
மிகுந்த தேவபக்தி உள்ள சகோதரனாக ஒரு ஸ்திரீயாக மாற்றி இருக்க வேண்டும்.
That your one life could have blessed thousands of people.
உன்னுடைய ஒரு வாழ்க்கை ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதித்திருக்க வேண்டும்.
But you're not honoring him.
ஆனால் நீ தேவனை கனம் பண்ணுவதில்லை.
You are still confessing other people's sins.
இன்னுமாய் நீ மற்றவருடைய பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாய்.
Stop it from today.
இன்றிலிருந்து நிறுத்திவிடு.
Honor God.
தேவனை கனம் பண்ணு.
Say Lord,
ஆண்டவரே,
I am at fault.
நான் தான் தவறு.
That's what the thief on the cross said.
இதைத்தான் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் சொன்னான்.
Lord,
ஆண்டவரே,
I am guilty.
நான் குற்றவாளி.
It's not because my parents brought me up badly.
என்னுடைய பெற்றோர் என்னை மோசமாக வளர்த்தபடினாலே அல்ல.
It's not because my friends led me astray.
என்னுடைய நண்பர்கள் என்னை வழிவிலக செய்து விட்டார்கள் என்பதனாலே அல்ல.
It's not because the judge or the policeman had something against me.
அந்த நீதிபதியோ அல்லது போலீசோ எனக்கு விரோதமாய் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டது என்பதனால அல்ல.
100% the fault is with me.
நூற்றுக்கு நூறு தவறு என்னிடத்தில் தான் உண்டு.
He was honest.
அவன் நேர்மையுள்ளவனா இருந்தான்.
We can say he walked in the light.
அவன் ஒளியிலே நடந்தான் என்று நாம் சொல்லலாம்.
There was no darkness there.
அங்கே இருள் இல்லை.
He was forgiven.
அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான்.
He was taken to paradise like that.
அவன் இமைபொழுதிலே அவன் பரதேசிலே போனான்.
That was the opposite of Adam.
இது ஆதாமுக்கு நேர் எதிராக இருக்கிறது.
Adam was in paradise.
ஆதாம் பரதேசிலே இருந்தான்.
Why was he kicked out?
ஏன் அங்கிருந்து விரட்டப்பட்டான்?
Because when God asked him, have you sinned?
நீ பாவம் செய்தாய் என்று தேவன் கேட்கும்பொழுது,
he said, my wife did something wrong.
என்னுடைய மனைவி தவறு செய்தாள்.
She took the fruit.
அவள் அந்த கனியை பறித்தாள்.
She gave it to me.
அவள் எனக்கு கொடுத்தாள்.
And he even blamed God, saying, you gave me that wife.
நீர்தான் அந்த மனைவி எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லி தேவனையும் குறை சொன்னான்.
And last of all,
he
took little bit of the blame himself.
கொஞ்சம் பழியை மட்டும் தான் எடுத்துக்கொண்டான்.
That means one third of the blame was with his wife.
மூன்றிலே ஒரு பங்கு பழி மனைவின் மீது.
One third is the blame is with God.
மூன்றிலே ஒரு பங்கு பழி தேவன் மீது.
And one third is with me.
மூன்றிலே ஒரு பங்கு பழி என் மீது இருக்கிறது.
God said, get out of paradise.
பரதேசத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டார்.
But the thief.
ஆனால் கள்ளன்.
He didn't blame the police or the judge or his parents or anybody else.
அவன் காவல் காரணியோ அல்லது நீதிபதியோ தன்னை பெற்றோ யாரையும் குறை சொல்லவில்லை.
I am the one, 100%. My
ஆண்டவரே, நூற்றுக்கு நூறு நான் தான் ஆண்டவரே.
The Lord said, come with me to paradise, not tomorrow, today.
நாளைக்கு அல்ல, இன்றைக்கே என்னோடு கூட பரதேசத்துக்கு வா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார்.
Your life will become like paradise when you confess your sin and don't blame anybody else.
நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மற்றவளுடைய பாவத்துக்கு குறை சொல்லாதபடிக்கு நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ பரதேசத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருப்பாய்.
That is the first step to honor God.
தேவனை கனப்படுத்துவதற்கு இதுதான் முதல் படி.
You say, brother Zach, this is the ABC lesson we are taught in the kindergarten in the Christian life.
என்ன சகோதரர் ஜாக் அவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ABCD போல LKG UKGல படித்திருக்கிறோம் அதே சொல்லுகிறீர்களே.
I know, but we forget it.
ஆனால் நாம் மறந்து விடுகிறோமே.
We should have learned it the day we were converted.
மனம் திரும்பிய நாளிலே தான் இதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்.
You know, there are many songs which say, I'm sitting at the foot of the cross of Jesus.
நான் இயேசு சிலுவையின் அடியிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுது போல பல பாடல்கள் உண்டு.
Before you go to the foot of the cross of Jesus, you go to the foot of the cross of this thief.
அந்த இயேசுவினுடைய சிலுவையின் அடிக்கு நீ செல்வதற்கு முன்பதாக நீ இந்த கல்லினுடைய சிலுவையின் அடிக்கு முதலாவது செல்.
Sit at the foot of the cross of this thief. And say, oh thief, I want to learn something from you.
அந்த கல்லனுடைய சிலுவையின் கீழே நீ உட்கார்ந்து கொண்டு உணர்ந்திருந்த ஒன்றை கற்றுக்கொள்கிறேன் திரு கல்லனே என்று அவனை பார்த்து சொல்லுங்கள்.
I want to learn how to take the blame for my sin.
என்னுடைய பாவத்திற்கு குறையை எப்படி நான் எடுத்துக்கொள்வது என்பதை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
Then go to the cross of Jesus.
அதற்கு பிறகு இயேசுவுடைய சிலுவைக்கு செல்.
Honor God.
தேவனை கனம் பண்ணு.
Don't allow the devil to accuse you and don't make him use you to accuse others.
சாத்தான் உங்களை குற்றம் சுமத்துவதற்கு அனுமதிக்க வேண்டாம். மற்றவர்களை குற்றம் சுமத்துவதற்கு சாத்தான் உங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க
வேண்டாம். That your debt was paid on the cross.
உடைய கடன் சிலுவையிலே செலுத்தப்பட்டு விட்டது என்பதை விசுவாசி.
And don't let the devil condemn you anymore.
இனிமேலும் பிசாசு உன்னை குற்றம் சுமத்த
See John 3:17.
யோவான் என்ன சுவிசேஷம்?
John 3:17.
மூன்றாம் அதிகாரம் 17 வசனம்.
God did not send his son into the world to condemn the world but that the world through him might be saved.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று யோவான் 3:17 வாசிக்கிறோம்.
And now Jesus has gone away and God has sent you and me into the world.
இப்பொழுது இயேசு அவர் பரமேறி சென்று விட்டார். இப்பொழுது உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பியிருக்கிறார்.
God has not sent me into the world to condemn the world.
தேவன் என்னையும் இந்த உலகத்துக்குள்ளாக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அனுப்பவில்லை.
God has not sent me into any pulpit or any church to condemn people.
எந்த ஒரு சபைக்கோ எந்த ஒரு பிரசங்க மேடைக்கோ ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் என்னை அனுப்பவில்லை.
All of you who preach God's word, let me urge you, don't condemn people.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், ஒரு காலம் ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம்.
Don't accuse them.
அவளை குற்றம் சாட்ட வேண்டாம்.
The devil is doing that work. Don't become his co-worker.
ஏற்கனவே பிசாசு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உடன் ஊழியனாய் மாறிவிட வேண்டாம்.
What is written here? Our job is to save them.
இங்க என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வேலை அவளை ரட்சிக்க வேண்டும்.
Remember this all your life. God did not send his son into the world to condemn the world.
தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை என்பதை நீங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
In my younger days, in my foolishness, I have also preached to condemn people.
என்னுடைய இளம் நாட்களிலே என்னுடைய புத்தியினத்திலே நானும் ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தேன், குற்றம் சாட்டி பிரசங்கித்தேன்.
I have repented.
நான் மனம் திரும்பி விட்டேன்.
I said, Lord, I never want to condemn people.
ஆண்டவரே, ஒரு காலம் நான் ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பவில்லை.
I never want to accuse people from the pulpit.
ஆண்டவரே, மேடையிலே இருந்து ஜனங்களை குற்றம் சாட்ட விரும்பவில்லை.
I want to disagree.
நான் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
I want to expose wrong.
நான் தவறை வெளிக்காட்ட வேண்டும்.
Like Jesus exposed the Pharisees.
இயேசு பரிசேயர்களை வெளிக்காட்டினது போல.
And false teachers and deceivers.
கள்ள போதகர்கள் வஞ்சனைக்காரர்களை ஆண்டவர் வெளிரங்கமாக்கினது போல.
I want to expose the deceivers but I don't want to condemn the people of God here.
வஞ்சிக்கிறவர்களை நான் வெளிரங்கமாக்க விரும்புகிறேன் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்க விரும்பவில்லை.
I spent many years exposing deceivers and I'll do that till the end of my life.
வஞ்சிக்கிறவர்களை வெளிரங்கப்படுத்தக்கூடிய ஊழியத்தை நான் எவ்வளவோ நாட்களாக செய்திருக்கிறேன் இனிமேல் வாழ்க்கையை முழுதுமாய் செய்ய போகிறேன்.
But I won't speak to condemn you, God's people.
உங்களை ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்க முடியாக நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை.
We preach to save you from sin.
பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க முடியாக பிரசங்கிக்க விரும்புகிறோம்.
To make your life a wonderful happy life.
உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கையா மாற்ற முடியாக.
To make your home a wonderful happy home like heaven.
பரலோகத்தை போலவே உங்களுடைய குடும்பமானது அற்புதமான ஒரு இடமாக மாற முடியாக பிரசங்கிக்க விரும்புகிறோம்.
Make a decision today.
ஆகவே தேவனுக்கென ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு செய்யுங்கள்.
Lord, I want to understand more of what it means to honor you in my life.
ஆண்டவரே உம்மை என்னுடைய வாழ்க்கையில கனப்படுத்துவது என்றால் என்ன என்பதை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்.
And we honor him by believing his word.
அவருடைய வார்த்தையை நாம் நம்புவதனால விசுவாசிப்பதனால அவரை கனப்படுத்துகிறோம்.
When he says in Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8 12 இல் நாம் வாசிக்கிறோம்.
Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8 12.
He says your sins and iniquities I will remember no more.
அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம்.
Believe that.
இதை விசுவாசியுங்கள்.
I feel a lot of God's people are being oppressed by the devil's condemnation.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினை தீர்ப்பென்ற காரியத்தினாலே பிசாசினாலே நெருக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
And because we preach a high standard of holiness in the church, everybody's a lot of people are feeling condemned.
பரிசுத்தத்தினுடைய உயர்ந்த தரத்தை நாம் சபையிலே பிரசங்கிக்கிறபடினாலே அநேக விசுவாசிகள் அவர்கள் ஆக்கனை தீர்ப்படைந்தது போல உணர்கிறார்கள்.
We must still preach the highest standard of holiness.
இன்னுமாய் நாம் தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தின் உன்னத தரத்தையே நாம் பிரசங்கிக்க வேண்டும்.
Never getting angry.
ஒரு காலம் கோபப்படக்கூடாது.
Never lusting after women with our eyes.
எந்த ஸ்திரீயும் நம்முடைய கண்களால் இச்சிக்க கூடாது.
Never telling lies.
பொய் சொல்ல கூடாது.
Never hating anybody.
யாரையும் வெறுக்காமல் இருப்பது.
Loving all our enemies.
நம்முடைய எல்லா சத்துருக்களையும் சிநேகிப்பது.
Blessing all those who curse us.
நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது.
Never seeking honor from men for anything.
எந்த ஒரு காரியத்திற்கும் மனிதனிடத்திலிருந்து கனத்தை தேடாமல் இருப்பது.
Doing all our works for God in secret.
நம்முடைய வேலைகளை எல்லாம் தேவனுக்கு அந்தரங்கத்தில் செய்வது.
Earning money but not loving money.
பணத்தை சம்பாதிப்பது ஆனால் அதே சமயத்தில் பணத்தை நேசிக்காமல் இருப்பது.
That's the standard we preach.
இந்த தரத்தை தான் நாம் பிரசங்கிக்கிறோம்.
But we are not going to be condemned if we made some mistake or failure.
ஆனால் வீழ்ச்சிகள் வரும்பொழுது அல்ல தவறுகளை செய்யும் பொழுது நாம் மாக்கனைக்குள்ளாய் நாம் திருப்பதில்லை.
Going to confess it immediately.
உடனடியாக நாம் அதை அறிக்கை செய்வோம்.
It's like taking a thorn that got into your foot.
காலிலே முள் குத்தி விட்டது என்று சொன்னால் அதை எடுப்பது போல.
How long do you take to take it out?
அதை எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்?
Immediate.
உடனடியாக.
If a mosquito sits on your hand.
ஒரு கொசு உங்கள் கையிலே உட்காரும் பொழுது.
How long do you take to wipe it off?
நீங்கள் அதை அடிப்பதற்கு அல்லது விரட்டுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்வீர்கள்?
Like that we must confess sin.
அதே போல நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
As soon as I am aware I did something wrong.
நான் தவறு செய்து விட்டேன் என்ற மாத்திரத்திலே உணர்ந்து கொண்ட உடனே.
I'm sorry.
ஆண்டவரே நான் மன்னித்துவிடுங்கள்.
If you hurt somebody.
யாரையாவது மனம் புண்படுத்தி விட்டீர்கள்.
Go to that person.
அந்த நபரிடத்திலே போங்கள்.
See, I'm sorry for what I said.
நான் சொன்னதற்காக வருத்தப்படுகிறேன்.
I just got angry.
நான் கோபப்பட்டு விட்டேன்.
Please forgive me.
என்னை மன்னித்து விடுங்கள்.
You know that sometimes very difficult to say.
சில சமயத்திலே இப்படி கேட்பது மிகவும் கடினமாக இருக்கிறது.
Have you asked forgiveness from your husband and wife?
கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா?
It's very difficult.
மிகவும் கஷ்டம்.
It's easier to ask from a stranger.
அந்நியனிடத்திலே மன்னிப்பு கேட்பது எளிது.
Because we are so proud.
ஏனென்றால் நீ அவ்வளவு பெருமையா இருக்கிறாய்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
The reason you don't get grace is because you are proud.
உங்களுக்கு பெருமை நீங்கள் கிருபை கிடைக்காமல் இருப்பது ஏனென்று சொன்னால் நீங்கள் பெருமையா இருக்கிறீர்கள்.
The reason we don't get victory over sin.
பாவத்தின் மேலே ஜெயம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம்
is because we are proud.
நாம் பெருமையா இருக்கிறோம்.
We are hard on people.
மக்கள் மீது கடினமுள்ளவர்களா இருக்கிறோம்.
Therefore God is hard on us.
ஆகவே தேவனோ நம் மீது கடினமுள்ளவராய் இருக்கிறார்.
That means he doesn't give us grace.
அப்படியானால் நமக்கு கிருபை அவர் கொடுப்பதில்லை.
Do you want God to be good to you?
தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Be good to other people.
மற்ற மக்களுக்கு நீ நல்லவர்களாக இருங்கள்.
Do you want God to forgive you?
தேவனை மன்னிக்க முடியாக விரும்புகிறீர்களா?
Forgive others.
மற்றவர்களை மன்னியுங்கள்.
Jesus said that.
இயேசு சொல்லி இருக்கிறார்.
You don't forgive others your heavenly father will not forgive you.
மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காத நேரத்திலே தேவனும் உங்கள் பாவங்களை மன்னிக்கவே மாட்டார்.
So if you want God to honor you.
தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால்
take the blame.
The குற்றத்தை நீங்களே
don't blame others.
மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம்.
Forgive them.
அவர்களை மன்னியுங்கள்.
And believe that the blood of Jesus has paid your whole debt.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழு கடனையும் உங்களுக்கு திருப்பி செலுத்தி விட்டது என்று நீங்கள் நம்புங்கள்.
And believe that God is faithful and righteous.
தேவன் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்புங்கள்.
Never to ask you to pay that debt again.
மீண்டும் அந்த கடனை செலுத்து என்று சொல்லி ஒரு காலம் அவர் கேட்க கூடாத அளவுக்கு அவர் நீதி உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Because he knows the blood of Jesus has paid the debt for your sin already.
ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உன்னுடைய பாவ கடனை இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி செலுத்தி விட்டார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
So turn back to 1 Samuel 2 verse 30.
அவர் மீண்டுமாய் 1 சாமுவேல் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
That's a great verse.
அது மிகப்பெரிய வசனம்.
Those who honor me I will honor.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
And though what you may have heard is very elementary to this morning.
இந்த காலை வேளையிலே கேட்டது மிகவும் ஆரம்ப பாடங்களாக இருந்தாலும் சரி.
I have come to see that so many believers need to hear that ABC again and again and again.
அநேக விசுவாசிகள் மீண்டுமாய் ABC பாடத்தை மீண்டும் மீண்டுமாய் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன்.
We can pursue after holiness and forget about these little important things.
பரிசுத்தத்தையே தேடி சிறு சிறு முக்கியமில்லாத காரியங்களை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. சிறு சிறு காரியங்களை மறந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு.
We can boast that our church is not like other churches.
என்னுடைய சபை மற்ற சபைகளைப் போல இல்லை என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்டலாம்.
But what is the use if we haven't learned these ABC?
ஆனால் ABCD-யை மறந்து விட்டால் என்ன பிரயோஜனம்?
1 Samuel 2:30
1 Samuel 2:30
Those who honor me I will honor.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
If I honor God by believing his word.
தேவனுடைய வார்த்தையை நம்புவதன் நிமித்தமாய் நான் அவரை கனம் பண்ணினால்
I can be absolutely sure that he will honor me.
அவர் என்னை கண்டிப்பாக கனம் பண்ணுவார் என்பதை குறித்து நான் நிச்சயமுடையவனாக இருக்க முடியும்.
I have experienced this for so many years in my life.
என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டுகளாக இதை நான் அனுபவித்திருக்கிறேன்.
You know God will even cover your mistakes from others.
மற்றவர்களிடத்தில் தேவனுடைய குறைகளையும் கூட மூடி விடுவார்.
I'll tell you how.
எப்படி என்று சொல்கிறேன்.
Supposing your son or daughter did something very foolish.
உன்னுடைய மகனோ மகளோ புத்தியனமான ஒரு காரியத்தை செய்து விட்டான்.
Your own son or daughter.
உன்னுடைய சொந்த மகனோ மகளோ
did something very foolish.
மிகவும் புத்தியனமான ஒரு காரியத்தை செய்து விட்டான்.
Will you go and tell everybody about it?
நீங்கள் போய் எல்லாரிடத்திலும் அதை பற்றி சொல்வீர்களா?
If they don't know about it,
அதை குறித்து அவர்கள் தெரியாமல் இருந்தால்,
you won't go and tell them.
நீங்கள் போய் சொல்ல மாட்டீர்கள்.
You will cover it.
நீங்கள் அதை மூடி விடுவீர்கள்.
God is a better father than you.
உங்களை காட்டிலும் தேவன் நல்ல தகப்பன்.
When you do something wrong,
நீ ஒரு தவறு செய்யும் பொழுது,
God is not going to tell everybody about it.
தேவன் எல்லாரிடத்திலும் போய் அதை சொல்ல போவதில்லை.
He will cover it.
அவர் அதை மூடி விடுவார்.
But if you go around telling people's faults to others,
ஆனால் நீங்கள் போய் மக்களுடைய பாவங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால்,
then
அப்பொழுது
God will tell your faults also to other people.
உன்னுடைய தவறுகளையும் தேவன் மற்றவர்களிடத்தில் சொல்வார்.
All of us have made so many mistakes in our life.
நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பல தவறுகளை செய்திருக்கிறோம்.
We have done many stupid things.
பல புத்தியனமான காரியங்களை செய்திருக்கிறோம்.
Some people have find it very difficult to acknowledge it.
சில மக்கள் அதை ஒத்துக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள்.
நான்
அதை பார்த்திருக்கிறேன்.
Some brothers who have been with us many years.
சில சகோதரர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக சபையில் இருந்திருக்கிறார்கள்.
It's very difficult for them to acknowledge that I've done a lot of foolish things in my life.
தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு புத்தியமான காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டம்.
Have you ever acknowledged publicly that you've done a lot of foolish things in your life?
என்னுடைய வாழ்க்கையில் அநேக புத்தியமான காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதாவது பொதுப்படையிலே நீங்கள் அதை அறிக்கை செய்திருக்கிறீர்களா?
Why are you afraid to say it?
ஏன் சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள்?
If you had gone to Peter,
பேதுருவிடத்திலே நீங்கள் போனால்,
Peter, did you ever deny the Lord?
பேதுருவே எப்பொழுதாவது நீங்கள் தேவனை மறுதலித்தீர்களா?
And he says, I don't remember all these things that happened.
எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லி தலையசிறந்து சொல்லியிருப்பாரா?
He's a liar.
அவர் அப்படி இல்லை.
He had said like.
அப்படி அவர் சொல்லியிருந்தால் அவர் பொய்யன்.
He would have immediately said, of course, I deny the Lord. I'm ashamed of it.
தேவனை நான் மூன்று முறை மறுதலித்தேன். நான் தான் என்று உடனடியாக சொல்லியிருப்பார்.
How could he say that so boldly?
ஏன் அதை அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது?
Because he knew that God had forgiven him. The blood of Jesus had cleansed him.
இயேசு தேவன் அவரை மன்னித்திருக்கிறார். இயேசு என்ற அவரை சுத்திகரித்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
Why is it you're afraid to acknowledge where you
are? ஏன் நீங்கள் அதை ஒத்துக்கொள்வதற்கு பயப்படுகிறீர்கள்?
You're not so sure whether the blood of Jesus has cleansed you.
இயேசுவின் இரத்தம் உன்னை சுத்திகரித்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி உங்களுக்கு நிச்சயம் இல்லை.
Supposing you had 100,000 rupee debt to somebody.
நீங்கள் யாராவது ஒரு மனிதரிடம் ஒரு 100,000 ரூபாய் கடன்.
Some good man cleared your debt completely.
ஏதோ ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய கடனை எல்லாம் அவர் அடைத்து விட்டார்.
And somebody asks you, did you have a big debt like that?
ஏய், உலப்படி கடன் உனக்கு இருந்துச்சா என்று யாராவது கேட்டால்,
say yes.
ஆம்.
But some good man cleared it from you.
நல்ல ஒரு மனிதன் என்னை கடன் எல்லாம் அடைத்து விட்டார்.
That's how we can be honest.
எப்படி தான் நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க முடியும்?
I'm not saying we have to confess all our sins.
அவர் நம்ம எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
But we don't have to pretend that we made no mistakes.
ஆனால் எந்த தவறுமே செய்யாதவன் போல நாம் நடிக்க வேண்டாம்.
I've seen very good brothers who don't develop spiritually because of one reason.
நல்ல அநேக ஆவிக்குரிய சகோதரர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு என்று நான் பார்க்கிறேன்.
They pretend that they never made any mistakes in their
life. எந்த தவறையும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யாதவர்கள் போல அவர்கள் நடிக்கிறார்கள்.
Humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
Honor God.
தேவனை கனம் பண்ணுங்கள்.
Say the blood of Jesus has cleansed me.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது என்று சொல்லுங்கள்.
And be good to other people.
மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருங்கள்.
Forgive them.
அவர்களை மன்னியுங்கள்.
And God will honor you.
தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us to honor you in every area of our life.
எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.
Especially in these most elementary areas that we talk about.
குறிப்பாக ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்ட ஆரம்ப காரியங்களிலே.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.